ஓம் சாந்தி. 13/4/2026. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் எல்லை இல்லாத உலகின் எஜமானராக போகிறீர்கள். யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை எடுப்பது கூட அதிசயமாகும். கேள்வி: நாடகத்தின் எந்த பந்தனத்தில் தந்தையும் கட்டுப்பட்டுள்ளார்? பதில்: நான் குழந்தைகளாகி உங்கள் முன்பாக நேரில் வந்தே ஆக வேண்டும். நான் இந்த பந்தனத்தில் கட்டுப்பட்டுள்ளேன் என பாபா கூறுகிறார். நான் வராத வரை சிக்கலாக இருக்கும் நூல்கள் சீர்படுத்த இயலாது. மற்றபடி நான் உங்களின் மீது இரக்கம் காட்டவோ ஆசீர்வாதம் செய்யவோ வருவது இல்லை. நான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது இல்லை. நான் உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக்குவதற்காக வருகிறேன். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. பாடலின் வார்த்தைகளை கேட்டு குழந்தைகளாகிய உங்களுக்கு மெய்சில் போக வேண்டும். ஏனென்றால் அவரே நீரில் அமர்ந்திருக்கிறார். முழு உலகிலும் எத்தனையோ வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் இருந்தாலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வருகிறார் என்பது மனிதர்கள் யாருக்கும் தெரியாது, குழந்தைகளுக்கு தான் தெரியும். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே உங்களுடையவன் என குழந்தைகளும் சொல்கின்றனர். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி என்னுடைய குழந்தைகள் என தந்தையும் அதே போல சொல்கிறார். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என நீங்கள் அறிவீர்கள். அனைவருமே அவரை அழைக்கிறார்கள். பாருங்கள், ராவணனுடைய நிழல் எவ்வளவு பரவியுள்ளது என தந்தை புரிய வைக்கிறார். யாரை நாம் பரமபிதா பரமாத்மா என்று சொல்கிறோமோ அவரை பிறகு தந்தை என சொல்வதால் வரும் மகிழ்ச்சி ஏன் இருப்பது இல்லை என யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை மறந்து விட்டுள்ளனர். அந்த தந்தை நமக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். தந்தை அவரே புரிய வைக்கிறார். இவ்வளவு சகஜமான இந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவரைதான் ஓ இறைவா, ஓ ராமா என முழு உலகமும் கூக்குரலிட்டு அழைக்கிறது என தந்தை புரிய வைக்கிறார். கூப்பிட்டபடியே உயிரை விட்டு விடுகின்றனர். அந்த தந்தை இங்கே உங்களுக்கு ஞானத்தை கற்பிக்கிறார். உங்களின் புத்தி அங்கே சென்றுவிட்டது. கல்பத்திற்கு முன்பு போலவே தந்தை வந்து விட்டார். ஒவ்வொரு கல்பமும் பாபா வந்து தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக ஆக்கி கீழான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறார். அனைவரின் பதீத பாவன தந்தை என பாடவும் செய்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அவருக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். நீங்கள் மிகவும் அன்பான இனிமையான குழந்தைகள். இது பாரதவாசிகளின் விஷயம். தந்தை பாரதத்தில் தான் பிறவி எடுக்கிறார். நான் பாரதத்தில் பிறவி எடுக்கிறேன் என தந்தை கூறுகிறார். ஆக அவர்தான் அனைவருக்கும் கண்டிப்பாக பிடித்தமானவராக இருக்கிறார். நினைவும் கூட அனைவரும் அவரைதான் செய்கிறார்கள். யார் எந்த தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் தம்முடைய தர்ம ஸ்தாபகர்களை நினைவு செய்கிறார்கள். நாம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தவர்களாக இருந்தோம் என பாரதவாசிகளுக்கே தெரியாது. பாரதம் பழமையான தேசம் என பாபா புரிய வைக்கிறார் என்றால் பாரதம் மட்டுமே இருந்தது என யார் கூறியது என கேட்கின்றனர். பற்பல விஷயங்களை கேட்கின்றனர். சிலர் சொல்கிறார்கள், வேறு சிலர் மற்றொன்றை சொல்கிறார்கள். கீதையை சிவ பரமாத்மா கூறியது என யார் சொன்னது? கிருஷ்ணரும் பரமாத்மாவாக இருந்தார், அவர் சொன்னது என சிலர் சொல்கிறார்கள். பரமாத்மா எங்கும் வியாபித்திருப்பவர். முழு விளையாட்டும் அவருடையது. இந்த அனைத்து ரூபங்களும் பகவானுடையது. பகவானே அனைத்து ரூபங்களையும் தரித்து லீலைகள் புரிகிறார் என்கிறார்கள். பகவான் தான் விரும்பியதை செய்ய முடியும். மாயை கூட எவ்வளவு பலசாலி என்பதை குழந்தை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாபா, நாங்கள் கண்டிப்பாக ஆஸ்தியை எடுப்போம், நரனிலிருந்து நாராயணன் ஆவோம் என இன்று சொல்கிறார்கள், நாளை இருக்க மாட்டார்கள். எவ்வளவு பேர் சென்று விட்டார்கள், விவாகரத்து கொடுத்து விட்டனர் என நீங்களும் அறிவீர்கள். மம்மாவை மோட்டார் வாகனத்தில் அழைத்து சென்று வந்து கொண்டிருந்தார்கள், இன்று அவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட நல்ல நல்லவர்கள் கூட மாயையின் தொடர்பில் வந்து இப்படி விழுகிறார்கள், ஒரே அடியாக கீழே விழுந்து விடுகின்றனர். யார் கல்பத்திற்கு முன்பு புரிந்து கொண்டனரோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். இன்றைய நாட்களில் உலகில் என்னவெல்லாம் ஆகிவிட்டுள்ளது, மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களை பாருங்கள், என்னவாக ஆகிறீர்கள்? பாடலை கேட்டீர்கள் தானே, நாங்கள் முழு உலகின் எஜமானர் ஆகத்தக்க ஆஸ்தியை எடுக்கிறோம் என சொல்கிறீர்கள். அங்கே எந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களும் கிடையாது, இங்கே எல்லைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய ஆகாய எல்லைக்குள் உங்களுடைய விமானம் வந்தது என்றால் சுட்டு தள்ளிவிடுவோம் என கூறுகிறார்கள். அங்கே எந்த எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களும் இருக்காது. இந்த பாடலையும் பாடுகிறார்கள், ஆனால் பொருளை புரிந்து கொள்வதில்லை. பாபாவிடமிருந்து மீண்டும் நாம் உலகின் எஜமானனாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல முறை இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றினோம், ஏதோ கொஞ்ச காலத்திற்கு துக்கத்தை அடைந்தீர்கள், அதிகமான சுகம் இருக்கிறது. ஆகையால் குழந்தைகளாகிய உங்களுக்கு அபாரமான சுகத்தை கொடுக்கிறேன் என பாபா கூறுகிறார். இப்பொழுது மாயையிடம் தோற்று போகாதீர்கள். தந்தைக்கு அநேக குழந்தைகள் இருக்கிறார்கள், அனைவருமே ஒருவரை போலவே நல்ல குழந்தைகளாக இருக்க முடியாது. சிலருக்கு 5-7 குழந்தைகள் இருப்பார்கள், அவர்களில் ஓரிருவர் கெட்ட குழந்தைகளாக இருந்தார்கள் என்றால் தலையையே சுற்ற வைத்து விடுகிறார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை இறைத்து விடுகிறார்கள். தந்தை முற்றிலும் தர்மாத்மாவாக இருக்கிறார், குழந்தைகள் முற்றிலுமாக நஷ்ட கணக்கில் இருக்கிறார்கள். பாபா இப்படிப்பட்ட பல உதாரணங்களை பார்த்திருக்கிறார். முழு உலகமும் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். என்னுடைய பிறப்பிடம் இந்த பாரதம் என தந்தை சொல்கிறார். அனைவருக்குமே தம்முடைய தாய் நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது. வேறு இடத்தில் சரீரத்தை விட்டுவிட்டால் பிறகு தம்முடைய ஊருக்கு எடுத்து வருகிறார்கள். தந்தையும் கூட பாரதத்தில் தான் வருகிறார். பாரதவாசிகளாகிய உங்களுக்கு மீண்டும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுக்கிறார். நாங்களே தான் மீண்டும் தேவதைகளாக உலகின் எஜமானனாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் சொல்வீர்கள். நாங்கள் உலகின் எஜமானனாக இருந்தோம், இப்பொழுது என்ன நிலை உண்டாகிவிட்டது, எங்கிருந்து எங்கே வந்து விழுந்து கிடக்கிறோம், 84 பிறவிகள் அனுபவித்து இந்த நிலை ஏற்பட்டுள்ளது, நாடகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, இது வெற்றி மற்றும் தோல்வியின் விளையாட்டு என சொல்லப்படுகிறது. இந்த விளையாட்டு பாரதத்தினுடையதுதான், இதில் உங்களுடைய நடிப்பு உள்ளது. இந்த நாடகத்தில் பிராமணர்களாகிய உங்களுடைய நடிப்பு அனைவரை விடவும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக உள்ளது. நீங்கள் முழு உலகின் எஜமானனாகிறீர்கள், அதிகமான சுகத்தை அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் அனுபவிக்கும் சுகத்தின் அளவிற்கு வேறு யாரும் அனுபவிக்க முடியாது. பெயரே சொர்க்கம், இது நரகமாகும். இங்குள்ள சுகம் காகத்தின் எச்சத்திற்கு சமமாகும். இன்று லட்சாதிபதியாக இருக்கிறார்கள், அடுத்த பிறவியில் என்னவாக ஆவோம் என எதுவும் தெரியாது. இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும். சத்தியுகம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும். நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள் எனும் பொழுது எந்த பாவமும் செய்யக்கூடாது. எப்பொழுதும் பாபாவிடம் நேர்மையாக இருக்க வேண்டும். வேண்டும். என்னுடன் தர்மராஜா துவாபர யுகத்திலிருந்து எப்பொழுதும் கூடவே இருக்கிறார் என தந்தை சொல்கிறார். சத்திய திரேதா யுகங்களில் என்னுடன் தர்மராஜா இருப்பது இல்லை. துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் என் பெயரால் தான புண்ணியங்களை செய்தபடி வந்திருக்கிறீர்கள். ஈஸ்வரார்ப்பணம் என சொல்கின்றனர் அல்லவா, கீதையில் ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டதால் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம் என எழுதிவிட்டனர். பிரதிபலனாக கொடுக்கக்கூடியவர் ஒரு தந்தையே ஆவார். ஆகையால் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம் என சொல்வது தவறாகும். ஈஸ்வர அர்ப்பணம் என சொல்வது சரியாகும். ஸ்ரீ கணேஷ் அர்ப்பணம் என சொல்வதால் எதுவும் கிடைக்காது. எனினும் பாவனைக்காக அனைவருக்குமே ஏதாவது கொடுத்தபடி வந்துள்ளேன். என்னை யாருக்கும் தெரியாது. நாம் அனைத்தையும் சிவபாபாவிற்கு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறோம் என இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். நான் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் என தந்தையும் கூறுகிறார். இப்பொழுது இறங்கும் கலை ராவண ராஜ்யத்தில் செய்யக்கூடிய தான புண்ணியம் முதலானவைகளை பாவ ஆத்மாக்களுக்கே கொடுக்கிறார். கலை இறங்கியபடியே போகிறது. ஏதோ கொஞ்சம் கிடைக்கவும் செய்கிறது. ஆயினும் அல்ப காலத்திற்கே. இப்போதோ உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது. அதனை ராமராஜ்யம் என சொல்கிறோம். அங்கே ஈஸ்வரனுடைய ராஜ்யம் என சொல்வது இல்லை. ராஜ்யம் தேவி தேவதைகளினுடையது ஆகும். நான் ராஜ்யத்தை ஆள்வது இல்லை என தந்தை கூறுகிறார். உங்களுடையதாக இருந்த இப்பொழுது மறைந்திருக்கக்கூடிய ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது. தந்தை நன்மை செய்பவர். அவர் உண்மையான தந்தை என அழைக்கப்படுகிறார். உங்களுக்கு தன்னுடைய மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் உண்மையான ஞானத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பாபா உங்களுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட வரலாறு புவியியலை கூறுகிறார். எவ்வளவு அபரிமிதமான வருமானம் உள்ளது. நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். அவர்கள் பிறருக்கு அந்த இம்சையின் சக்கரத்தை கொடுத்து விட்டனர். உண்மையில் இது ஞானத்தின் சக்கரமாகும். ஆனால் இந்த ஞானமோ மறைந்து போய்விடும். இவை உங்களுடைய முக்கியமான படங்கள். ஒருபுறம் திரிமூர்த்தி, மறுபுறம் மரம் மற்றும் சக்கரம். சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என எழுதிவிட்டனர் என தந்தை புரிய வைத்திருக்கிறார். முழு நூல் கண்டும் சிக்கலாகியுள்ளது. தந்தையை தவிர வேறு யாரும் இந்த சிக்கலை சரிப்படுத்த முடியாது. தந்தை அவரே நேராக வந்திருக்கிறார். நாடகப்படி நான் வரவேண்டியிருக்கிறது. நான் இந்த நாடகத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன். நான் வரவே போவது இல்லை என்பது நடக்காத விஷயம். வந்து இறந்தவர்களை உயிர்ப்பித்து விடுவேன் அல்லது நோயிலிருந்து விடுவிப்பேன் என்று கிடையாது. பாபா என் மீது இரக்கம் காட்டுங்கள் என பல குழந்தைகள் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே இரக்கம் முதலான விஷயங்கள் கிடையாது. எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்க ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்பதற்காக நீங்கள் என்னை அழைக்கவில்லை. ஓ பதீத பாவனா வாருங்கள், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்கள் என்றுதான் அழைக்கிறீர்கள். சரீரத்தின் துக்கத்தை நீக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இதற்காக நான் வருகிறேனா என்ன? புதிய உலகமாகிய சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குங்கள் அல்லது அமைதி கொடுங்கள் என நீங்கள் சொல்கிறீர்கள். எங்களை வந்து நோயிலிருந்து குணப்படுத்துங்கள் என சொல்வது இல்லை. எப்பொழுதும் அமைதி அல்லது முக்தியில் இருக்கும் நிலை கிடைப்பது என்பது முடியாது. நடிப்பை நடிக்க வேண்டும். கடைசியில் வருபவர்களுக்கு எவ்வளவு அமைதி கிடைக்கிறது? இன்று வரை வந்தபடி இருக்கிறார்கள். இவ்வளவு சமயம் சாந்தி தாமத்தில் இருந்தனர் அல்லவா? நாடகப்படி யாருக்கு நடிப்பு இருக்குமோ அவர்கள்தான் வருவார்கள். நடிப்பு மாற முடியாது. பாபா புரிய வைக்கிறார். சாந்தி தாமத்தில் பற்பல ஆத்மாக்கள் இருக்கின்றனர். அவர்கள் கடைசியில் வருவார்கள். இந்த நாடகம் முன்பே உருவாக்கப்பட்டுள்ளது. கடைசியில் உள்ளவர்கள் கடைசியில் தான் வர வேண்டும். இது மரமாக உருவாகியுள்ளது. உருவாக்கப்பட்டுள்ள இந்த படங்கள் அனைத்தையும் புரிய வைக்க வேண்டும். இன்னும் கூட படங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும், கல்பத்திற்கு முன்பு போலதான் வெளிப்படும். 84 பிறவிகளின் விரிவான விவரங்கள் மரத்தின் படத்திலும் உள்ளது, நாடக சக்கரத்திலும் உள்ளது. இப்பொழுது ஏனியின் படம் வெளியாகியுள்ளது. மனிதர்கள் எதையும் அறிவது இல்லை, முற்றிலும் முட்டாள்களைப் போல இருக்கிறார்கள். ஞான கடலாகவும் அமைதி கடலாகவும் இருக்கும் பரமபிதா பரமாத்மா இந்த உடல் மூலமாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் உள்ளது. நான் வருவதே உலகின் முதன் முதல் எஜமானனாக இருந்தவரின் உடலில் என தந்தை கூறுகிறார். நாமும் கூட பிரம்மாவின் மூலம் பிராமணராகிறோம் என்பதை நீங்களும் அறிவீர்கள். கீதையில் இந்த விஷயங்கள் இல்லை. இவர் அவரே நாராயணருக்கு பூஜை செய்பவராக இருந்தார். ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுதும் கீதையை படித்துக் கொண்டிருந்தார். இவர் பெரிய தர்ம ஆத்மாவாக இருக்கிறார் என மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது அந்த விஷயங்கள் மறந்தபடி இருக்கிறார். என்றாலும் இவர் கீதை போன்றவற்றை படித்திருந்தார் அல்லவா? நான் இவை அனைத்தையும் அறிவேன் என பிரம்மா கூறுகிறார். நாம் இப்போது யார் முன்பாக அமர்ந்து இருக்கிறோம் என சிந்தித்து பாருங்கள். யாரால் உலகின் எஜமானன் ஆகிறீர்களோ பிறகு அவரையே அடிக்கடி ஏன் மறந்து போகிறீர்கள்? உங்களுக்கு 16 மணி நேரம் கொடுக்கிறேன், மற்ற சமயத்தில் உங்களது சேவையை செய்யுங்கள். தனது சேவை செய்கிறீர்கள் என்றால் உலகின் சேவை செய்கிறீர்கள். கர்மங்கள் செய்தபடியே குறைந்த பட்சம் 8 மணி நேரம் தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது முழு நாளில் 8 மணி நேரம் நினைவு செய்ய முடிவது இல்லை. அந்த நிலை எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது இவர்கள் அதிகமாக சேவை செய்கிறார்கள் என புரிந்து கொள்ளலாம். நாம் அதிகமாக சேவை செய்கிறோம் என புரிந்து கொண்டு விட வேண்டாம். மிகவும் முதல் தரமாக சொற்பொழிவாற்றுகின்றனர், ஆனால் நினைவின் தொடர்பு அறவே இல்லை. யோகத்தின் யாத்திரை முக்கியமாகும். தலைமீது பாவகர்மங்களின் சுமை அதிகமாக உள்ளது. ஆகையால் அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகிறார். ஆத்மா இரவில் ஆத்ம அபிமானி ஆகிவிடுகிறது, அதனை உறக்கம் என சொல்லப்படுகிறது. ஆகையால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகிறார். இப்பொழுது தந்தை மன்மனாபவ என்கிறார். இது ஏறும் கலையின் மந்திரமாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது தந்தையிடம் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்யக்கூடிய தந்தையின் குழந்தைகள் நீங்கள். ஆகையால் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், நல்ல தகுதியான குழந்தைகள் ஆக வேண்டும். கர்மங்கள் செய்தபடியே குறைந்தது 8 மணி நேரம் நினைவில் இருக்க வேண்டும். நினைவுதான் முக்கியமானது. இதன் மூலம் பாவ கர்மங்களின் சுமையை இறக்க வேண்டும். வரதானம் வள்ளலாகி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் தானம் செய்பவராகி பரந்த உள்ளம் கொண்ட மகாதானி ஆகுக. விளக்கம்: வள்ளலின் குழந்தை நீங்கள். பெறுபவர் அல்ல, தருபவர். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கொடுக்கக்கூடியவர். அத்தகைய வள்ளல் ஆகும் போதே பரந்த மனம் கொண்ட மகாதானி ஆவீர்கள். அத்தகைய மகாதானி ஆகும் போதே மிகப்பெரிய சக்தியை பெறுவீர்கள். ஆனால் தருவதற்காக தன்னை களஞ்சியமாக நிரப்பிக் கொள்ள வேண்டும். அடைய வேண்டியதெல்லாம் அடைந்து விட்டேன், இனி தர வேண்டியதே மீதம் உள்ளது. கொடுத்துக்கொண்டே செல்லுங்கள், மேலும் மேலும் களஞ்சியம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: ஒவ்வொரு பாடத்திலும் முழு மதிப்பெண் பெற கம்பீரம் எனும் குணத்தை கடைபிடியுங்கள். அவ்யக்த சமிஞ்சை மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை கடைபிடியுங்கள். பணிவுள்ளவர் சுலபமாகவே சுகத்தின் வள்ளலாக ஆவார். ஆனால் அபிமானம் பணிவாக இருக்க விடாது. பணிவு இல்லையில் சேவையும் இல்லை. சேவாதாரியின் சிறப்பே எப்பொழுதும் பணிவு. தான் பணியும் பொழுது பிறரையும் பணிய செய்வார். எவ்வளவு பணிவோ அந்த அளவு உருவாக்குபவர். பணிவுள்ள இடத்தில் ஆவேசம் இராது, ஆன்மீகமே இருக்கும். தந்தை எந்த அளவு பணிவுள்ளவர் அவ்வாறே தந்தையை பின்பற்றுங்கள். ஓம் சாந்தி.